புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கவிஞர் நானர்காடன் அவர்கள் வழங்கிய விடுபடும் சுடர் என்ற புத்தக மதிப்புரை பகுதி 55 தற்போது நமது பண்பலையில் கேட்டு மகிழலாம்.
புதுகை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நானர்காடன், நான் ராசிபுரத்தில் வசிக்கிறேன். நூல் அறிமுகம் பகுதியில் இன்று விடுபடும் சுடர் என்கிற ஒரு மிகச்சிறந்த நாவலை, ஒரு புதினத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மலையாள எழுத்தாளர் பி.வி. சுகுமாரன் அவர்கள் எழுதிய விடுபடும் சுடர் என்கிற இந்த நாவல் தமிழில் எழுத்தாளர் யூமா வாசுகி அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழுக்கு. இந்த நாவல் ஒரு சிறார் நாவல். பி.வி. சுகுமாரன் அவர்கள் தியா, மீளும் நிறங்கள் என்று பல்வேறு சிறார் நாவல்களை மலையாளத்தில் எழுதியவர். இவரின் அனைத்து நாவல்களையும் தமிழில் யூமாவாசிகி அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். மலையாளத்தில் பி.வி. சுகுமாரன் பல்வேறு விருதுகளை பெற்றவர். இவருடைய சிறார் படைப்புகளுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர். அதே போல எழுத்தாளர் யூமாவாசிகி அவர்கள் கசாக்கின் இதிகாசம் என்கிற மலையாள நாவலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக 2017 மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அது மட்டுமின்றி இந்த ஆண்டு 2024 இவர் எழுதிய தன்வியின் பிறந்த நாள் என்கிற சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது பெற்றிருக்கிறார். பி.வி. சுகுமாரன் அவர்கள் மலையாளத்தில் எழுதி யூமா வாசுகி அவர்களால் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட விடுபடும் சுடர் என்கிற புதினத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பது மிகவும் அவசியம் என்று கருதுகிறேன். பள்ளிப் பருவத்தில் விடலை பருவமாக இருக்கக்கூடிய 11வகுப்பு, 10வகுப்பு, 12வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், அவர்களுக்குள் இருக்கும் கனவுகள், இதையெல்லாம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, உடன் படிக்கும் சக தோழர்கள், நண்பர்கள், தோழிகள், வகுப்பெடுக்கும் ஆசிரியர்கள், இவர்களெல்லாம் எப்படி ஒரு மாணவனை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாவல் பேசுகிறது. கிரண் என்கிற மாணவன் 11வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அவன் அறிவியல் பாடப்பிரிவு எடுத்து படிக்கிறான். அவனுடைய அப்பா இவனை அறிவியல் பாடம் எடுத்து படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இவனை 11வகுப்பில் அப்படித்தான் சேர்த்து விட்டிருக்கிறார். ஆனால் அப்பா சொன்னதற்காக இவன் படிக்கிறானே ஒழிய அவனுடைய விருப்பம் இது இல்லை. அப்பாவின் கனவு கிரணை நல்ல ஒரு வேலைக்கு அனுப்ப வேண்டும், நல்ல மதிப்பெண்களை இவன் அதற்காக பெற வேண்டும் என்பது தான் அவனுடைய அப்பாவின் கனவாக இருக்கிறது. கிரணின் கனவு அது அல்ல, அவனுக்கு வேறொரு கனவு இருக்கிறது. சிறுவயதில் தன்னுடைய பாட்டியிடம் நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்தவன். அதனால் அவனுக்குள் சிறுவயதிலிருந்தே ஒரு கனவு, நாமும் நிறைய கதை சொல்ல வேண்டும், நாமும் நிறைய கதைகளை எழுத வேண்டும், நாவல் எழுத வேண்டும், கவிதை எழுத வேண்டும் என்றெல்லாம் அவனுக்குள் ஒரு ஆர்வமும் ஆசையும் விருப்பமும் கனவும் இருக்கிறது. இதையெல்லாம் அவனுடைய அப்பாவோ அம்மாவோ புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் அவனுடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது, சிக்கலாகவும் இருக்கிறது. இவன் பள்ளிக்கு செல்கிறான், படிக்கிறான். இவனுக்கு பிடித்த பாடங்கள் என்றால் ஆங்கிலம்தான் பிடிக்கிறது. ஏனென்றால் சிரிக்கலா என்று ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க தான் ஆங்கில ஆசிரியர். அவர்கள் இலக்கியமாக இலக்கியத்தை, ஆங்கில இலக்கியத்தை பல்வேறு மேற்கோள்களோடு சொல்லிக் கொடுப்பதை கேட்டு இவன் வளர்கிறான். அந்த 11வகுப்பில் படிக்கிறான். அவனுக்கு ஆங்கிலம் அதனால் பிடிக்கிறது, ஆனால் மற்ற பாடங்களில் பெரிய ஈடுபாடு காட்டுவதில்லை. கணக்கு பாடம் இவனுக்கு பிடிப்பதே இல்லை. இதெல்லாம் அவனுடைய அப்பாவுக்கு இவன் சொல்லி புரிய வைக்க முடியவில்லை. எனக்கு இலக்கியம் படிப்பது, கதை படிப்பது, நாவல் படிப்பது, இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வது, இதில்தான் எனக்கு ஈடுபாடு இருக்குது. எனக்கு இந்த அறிவியல் பாடமோ இல்லை கணக்கோ எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு அவனால் சொல்ல முடியல. அதையெல்லாம் சொன்னால் கேட்கக்கூடியவராக, காது கொடுத்து கேட்பவராக அவனுடைய அப்பா இல்லை என்பது தான் அவனுடைய பிரச்சனை, சிக்கல். இவனுக்கு நிறைய புத்தகங்கள் படிப்பதும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இவன் பள்ளி நூலகங்களில் சென்று வெவ்வேறு புத்தகங்களை எடுத்து படிக்கிறான். அப்படி படிக்கும்போது சேத்தன் பகத் என்பவரின் புத்தகங்களை அதிகம் படிக்கிறான், டால்ஸ்டாய் புத்தகங்களை படிக்கிறான். இப்படி இவன் இந்த மாதிரியான புத்தகங்களையெல்லாம் படிப்பதை அவனுடைய ஆங்கில ஆசிரியரான சிரிகலா டீச்சர் பார்க்குறாங்க. அதனால் இவனுக்குள்ள ஒரு வாசிப்பாளன் இருக்கிறத அந்த டீச்சர் புரிஞ்சிக்கிறாங்க. கூடவே இவனுடைய ஒரு தோழி ஒருத்தி இருக்கிறாள், அவள் பெயர் திவ்யா. திவ்யாவும் இவனுடைய அந்த வாசிப்பு பழக்கம் இதையெல்லாம் பார்த்து இவனுக்குள் ஒரு எழுத்தாளன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை கண்டறிகிறாள். ஒரு பள்ளியில் ஒரு போட்டி நடக்கிறது, இசை போட்டி, கவிதை போட்டி, கதை போட்டி இதெல்லாம் நடக்கிறது. அப்பொழுது இவனுடைய பெயரை கொடுக்க வேண்டும் என்று திவ்யா சொல்கிறாள். உன் பெயரையும் கொடுக்கணும், நீ வந்து கதை எழுதணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவனுக்கு வந்து ஒரு கூச்சமாக இருக்குது கிரணுக்கு. அவன் சொல்கிறான், திருப்பி சொல்கிறான், திவ்யா நீயுமே எழுதலாம்ல, நம்ம ரெண்டு பேரும் தான் வந்து நூலகத்துக்கு போகிறோம், நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், வெவ்வேறு புத்தகங்கள், பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி நிறைய புத்தகங்களை வாசிப்பவராக நீயும் நானும் தான் இருக்கிறோம், நீயும் கதை எழுதக்கூடியவள் தான் என்று கிரண் வந்து திவ்யா கிட்ட சொல்கிறான். ஆனால் திவ்யா வந்து தெளிவாக சொல்கிறாள், இல்லை நான் வெறும் வாசிப்பாளராக மட்டும்தான் என்னால் இருக்க முடியும், நீ தான் எழுத்தாளன் ஆகக்கூடிய தகுதியும் திறமையும் உனக்கு இருக்குது, நீ இங்கே பள்ளியில் நடக்கக்கூடிய போட்டிகளில் எல்லாம் நீ கலந்துக்கணும் அப்படின்னு அவனை வந்து ஊக்கப்படுத்துபவளாக இருக்கிறாள். சிரிக்கலா டீச்சரும் வந்துட்டு நீ பேர் கொடு, உன் பெயரை கொடு, இந்த போட்டியில் நீயும் ஒரு கதை எழுது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே வீட்டில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரியாது. இவன் நிறைய புத்தகங்கள் படிப்பதோ வெவ்வேறு புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இவனுக்கு இருப்பதோ அப்பாவுக்கு தெரியாது. அதை மீறி ஏதேனும் புத்தகத்தை இவன் படித்து கொண்டிருந்தால், இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் படித்து என்ன ஆக போகுது, பாடப்புத்தகத்தில் எடுத்து படித்தான்னா 4 மார்க் வாங்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா திட்டுவார். இவனுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு போவது, சுற்றுலா போவது இதெல்லாமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இவனுக்கு வந்து ஒரு பெரிய கனவு என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரண்மனைகள், பழைய அரண்மனைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருக்குது, கிரணுக்குள். இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவனும் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு அப்பாக்கிட்ட கேட்குறான். ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து அது புரியல. அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம், படித்தா போது, நீ நல்லா மார்க் வாங்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு சுற்றுலா போகிறதுக்கும் விடுறதில்லை. இதெல்லாம் அவன் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலாக இருப்பதனால் கிரணுக்குள் ஒரு கட்டத்தில் வந்து அப்பா மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்துடுது. அம்மாவும் புரிஞ்சிக்கல நம்மளை அப்படின்னு ஒரு வெறுப்பு அதிகமாகிடுது. அவன் பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, கணக்கு பாடங்களில் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கிறதில்ல, ஆங்கிலத்தில் நல்லா வாங்கிடுறான். நம்ம மற்ற பாடங்களில் ஒரு தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்கள் மட்டும்தான் அவனால் வாங்க முடியுது. அது அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவும் தெரியல. ஆனால் அவனுடைய அப்பாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. கணக்கு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பா கிட்டால உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் கணக்கு பாடத்தில் மட்டும் சரியாக மார்க்கே வாங்க மாட்டேங்கிறான், வீட்டில் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்டுடுறாங்க. இது அப்பாவுக்கு இன்னும் கோபத்தை தூண்டி விடுது, அதிகமாக்குது. அதனால் இவனுடைய சின்ன சின்ன ஆசைகள், ஒரு சுற்றுலாவுக்கு போகணும், ஒரு புத்தகத்தை படிக்கணும், ஒரு விளையாட போகணும் அப்படிங்கிறதெல்லாமே கூட இவர் கட் பண்ணி விட்டுறார். இதெல்லாம் இவனுக்கு அப்பா மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கிடுது. இதையெல்லாம் தாண்டி பள்ளி தேர்வு நடக்குது, இறுதி தேர்வு நடக்குது, எப்படியோ ஒன்று பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இவன் தேர்வை முடிச்சுட்டு விடுமுறையை செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கான். விடுமுறை நாட்களில் இருக்கான். அப்போ ஒரு நாள் கடைவீதியில் அவனுடைய அந்த சிரிக்கலா டீச்சர் வந்து வராங்க. அவங்க இவனை கிரணை பார்த்தவுடனே, ஒரு நாவல் போட்டி டெல்லியில் ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு நிறுவனம் வந்து ஒரு நாவல் போட்டி நடத்துகிறாங்க, அதில் நீ கட்டாயம் வந்து கலந்துக்கணும், உன்னால் கட்டாயம் எழுத முடியும், நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. இவனுக்கு உடனே வந்து ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளே வருது. நம்மளை யாருமே நம்பினது கிடையாது, நம்ம வீட்டில் அப்பாவும் அம்மாவும் நம்பினது கிடையாது, நம்ம சிரிக்கலா டீச்சர் தான் நம்புகிறாங்க. திவ்யா சொல்லுவா, ஆனால் சிரிக்கலா டீச்சர் இப்படி ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. சரி, நம்மளும் எழுதலாமா அப்படின்னு நினச்சி வீட்டில் போய் உட்காந்து பேப்பரை வச்சு எழுது பார்க்குறான். ஆனால் ஒரு வாரத்தை கூட அவனுக்கு வரவே இல்லை. அப்புறம் ஒரு 4-5 நாட்கள் போகிறது. அப்புறம் அவங்க கிராமத்துலேருந்து அவங்க பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, விடுமுறை விட்டாச்சு இல்லை, வரலாம்ல, இந்த விடுமுறை நாளில்னாச்சு, நீ ஒரு 10 இங்கே வந்து தங்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து அதுக்கும் விடமாட்டேங்கிறார். அவனுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு வகுப்புகள் தொடங்க போகுது, அதனால் அவன் அனுப்புறதா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க பாட்டி வந்துட்டு இப்பயும் அனுப்பலைன்னா எப்போ தான் அனுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்டதுனால சரி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போகிற கிரண் என்ன பண்ணுறான், அவங்க பாட்டிக்கிட்ட அதில் போய் சொல்கிறான், ஏன் அப்பா வந்து இந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிறாங்க, எனக்கு நிறைய கதை எழுதணும்னு ஆசையாக இருக்குது, நான் நிறைய புத்தகங்களை வெவ்வேறு புத்தகங்களை படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது, படிக்க படிக்க எனக்கு வந்து நிறைய கனவுகள் வருது, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வேலையை உருவாக்கிக்கிட்டு முழு நேரமாக ஒரு எழுத்தாளனாக கதை எழுதுவதும் நாவல் எழுதுறதும் தான் என்னுடைய வேலையாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாட்டி அப்படின்லாம் போய் அங்கே பாட்டிக்கிட்ட சொல்கிறான். பாட்டி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை, அதாவது என்னுடைய வீட்டுக்காரர் உங்கள் அப்பாவை சரியாக கவனிக்கலை, அவர் படித்த காலத்தில், உங்கள் அப்பா படித்த காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் அப்பாவை சரியாக கவனிச்சிக்கல, அதனால் அவன் ஏதோ படித்தான், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டான், அது மாதிரி நீயும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்கள் அப்பா வந்து உன்னை ரொம்ப ஒரு கடுமையாக நடந்துக்கிறாரு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறது இருக்கட்டும், அதே போல் உன் அப்பாவுடைய ஆசை என்ன, கனவு என்ன, நீ நல்லா படித்து மார்க் வாங்கிறது தானே, நல்ல மதிப்பெண்கள் வாங்கணுங்கிறது தானே அவருடைய விருப்பமாக இருக்குது, அதை நீ நிறைவேற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. சொன்னோன்னா இவனுக்குள்ளார ஒரு மாற்றம் நிகழ்து. ஆமாம், நாம் தான் அப்பாவை சரியாக புரிஞ்சிக்கலையோ, அவருடைய விருப்பம் கனவு அது நம்ம மேலே ஒரு சுமத்தப்பட்டதாக இருந்தால் கூட அது தேவையான கனவு தானே, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவன் ஒரு புரிதலுக்கு வந்து, நம்ம இந்த ஆண்டு 12 வகுப்பில் நல்லா படித்து பாடத்துலேயும் நல்லா மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். அப்புறம் பாட்டிக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சிரிக்கலா டீச்சர் வந்து ஒரு நாவல் போட்டியில் கலந்துக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால் எழுதணும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவனுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு நீ உட்காந்து எழுதுடா அப்படின்னு பாட்டி வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அங்கே ஒரு 10 விடுமுறைக்கு போனவன் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறான், ஒரு நாவலை எழுதி முடிக்கிறான். ஆங்கிலத்தில் எழுதி முடித்த அந்த நாவலை 10 அந்த விடுமுறை கழிந்த பிறகு மீண்டும் அவன் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறான். வரும் வழியில் சிரிக்கலா டீச்சருடைய வீட்டுக்கு போய் நான் இப்படி ஒரு நாவலை எழுதி முடித்து விட்டேன் என்று கொடுக்கிறான். அவர் அதை டைப் செஞ்சு நானே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆங்கிலத்தில் இருந்த அந்த நாவலை டைப் செய்து அந்த போட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க சிரிக்கலா டீச்சர். அதாவது ஆசிரியர்கள் எப்படி வந்து மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆசிரியரை இந்த நாவல் வழியாக நாம் பார்க்க முடியுது. இப்படி இந்த நாவல் இப்படி போகக்கூடிய அந்த நாவலில் இறுதியாக என்ன நடக்குதுன்னா, அந்த போட்டிக்கு அனுப்பப்பட்ட அந்த கதையானது தேர்வு செய்யப்படுது, முதல் பரிசு பெறுது, அப்புறம் பள்ளிக்கூடம் திறக்கிறது, சிரிக்கலா டீச்சர் இவங்கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய நாவலுக்கு முதல் பரிசு கிடச்சிருக்கு, இப்போது தான் தொலைக்காட்சியில் அறிவிப்பு வந்துச்சு, செய்தியில் சொன்னாங்க, உன் புகைப்படத்தை எல்லாம் காட்டினார்கள், அப்படியெல்லாம் வந்து சிரிக்கலா டீச்சர் சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நாமளும் ஒரு எழுத்தாளன் ஆகிவிட்டோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. இவன் தன்னுடைய அம்மா கிட்டால வந்து சொல்கிறான் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்து. ஆனால் அவங்க அம்மா அதை நம்பவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வராங்க, எதேச்சியாக தொலைக்காட்சியை போடுறாரு, செய்தியில் இந்த கிரணுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது, கூடவே அவனுடைய அப்பாவின் பெயரும் அம்மாவின் பெயரும் அந்த அவன் படிக்கின்ற பள்ளியின் பெயரும் உச்சரிக்கப்படுகிறது, செய்தியில் சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் அவனுடைய அப்பா நெகிழ்ந்து போய் கண்ணீர் மல்க கிரணை கட்டி அணைத்து, உனக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்பதே எனக்கு தெரியாமல் போச்சே, நீ ஒரு எழுதுபவனாக இருக்கிறாய், இது எவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளவு திறமை உனக்கு இருக்குதுங்கிறது எனக்கு இத்தனை காலமாக எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப அவனை வந்து கொஞ்சறாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ளாரையும் ஒரு மாற்றம் ஏற்படுது, இவனுக்குள்ளாரையும் ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்படியாக இந்த நாவல் முடிகிறது. ஏறக்குறைய இந்த நாவலுடைய கதையை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இதை வாசிக்கும்போது இது தரக்கூடிய அதிர்வுகள், ஒரு மாணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுக்குள் மாணவர்கள் சக மாணவர்களோடு அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், ஆசிரியர்களோடு மாணவர்கள், அதாவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த விடலை பருவ மாணவர்கள் ஆசிரியர்களுடன் சக மாணவர்களுடன் தோழர்களுடன் நண்பர்களுடன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், தோழிகளை சந்திக்கும் போது பார்க்கும்போது அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும், அப்படிங்கிறத எல்லாம் மிக அற்புதமாக தெளிவாகவும் தேர்ந்த சொற்களாலும் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்குது. அந்த உளப்பூர்வமான விஷயங்களை மிக எளிமையான சொற்கள் மூலமாக மிக அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த கிரணுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு, அது காதலா நட்பா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு வயசில் நிற்கக்கூடிய மாணவர்கள் தானே அந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள். நமக்குள் இருப்பது ஒரு காதலா நட்பா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் அந்த வயசில். அதை எப்படி வந்து மிக அழகாக தன்னுடைய எழுத்தின் மூலமாக பி வி சுகுமாரன் அவர்கள் அந்த மாணவர்களுடைய மனநிலையை மிக தத்ரூபமாக பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதை மிகச்சிறப்பான செறிவான எளிமையான சொற்களில் மிக அழகாக யூமா வாசிகி அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அவசியம் இந்த நூல் வாசிக்கப்பட வேண்டிய நூல். நான் இந்த நூலின் இந்த நாவலின் இந்த புதினத்தின் கதையை ஒரு நூலாக சொல்லியிருக்கிறேனே ஒழிய இதை படிக்கும்போது தான் இந்த நாவலின் தன்மையை இன்னும் உள்வாங்க முடியும். ஒரு கதை சொல்லியாக இந்த கதையை கொஞ்சமாகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது வாசிக்கும்போது வெவ்வேறு அந்த கிரணை சுற்றி இருக்கக்கூடிய வெவ்வேறு மனிதர்கள் அவர்களுடைய மனநிலை, அப்பாவின் மனநிலை, அம்மாவின் மனநிலை, பாட்டியின் மனநிலை எப்படியெல்லாம் செயல்படும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இந்த நாவலை முழுமையாக படிக்கும்போது தான் நாம் உணர முடியும். கிரண் என்ற இந்த கதாபாத்திரத்தின் வழியாக பல்வேறு மாந்தர்களுடைய மனநிலையை இந்த நாவல் பேசுகிறது. அவர்களுக்கும் கிரணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள், உறவு நிலைகள் எப்படி செயல்படுகின்றன என்பதையெல்லாம் இந்த நாவலின் வெவ்வேறு அத்தியாயங்களின் வழியாக நாம் கண்டுணர முடியும். இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்குள் ஏற்படக்கூடிய சண்டைகள், மோதல்கள், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுகள், பொறாமை, இது பற்றியெல்லாம் இந்த நாவல் இன்னும் விரிவாக பேசுகிறது. அதனால் இந்த நாவல் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நாவல். இந்த நாவலை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டாயம் இந்த நாவலை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாவல் பாரதி புத்தகாலயம் வழியாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நூலின் விலை 120 ரூபாய். வாய்ப்பிருக்கும் அனைவரும் கட்டாயம் இந்த நாவலை வாங்கி வாசியுங்கள். மாணவர்களுடைய வாழ்க்கை, அதிலும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த நாவலின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் உணர்வோம். கட்டாயம் வாசியுங்கள். இந்த நாவலை மிக அழகாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்த எழுத்தாளர் யுமா வாசுகி அவர்களுக்கு பாராட்டுகளும். மிக அற்புதமான ஒரு நாவலை எழுதியிருக்கும் மலையாள எழுத்தாளர் பி.வி. சுகுமாரன் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கவிஞர் நானர்காடன் அவர்கள் வழங்கிய விடுபடும் சுடர் புத்தக மதிப்புரை பகுதி 55 அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.